إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أحسن الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறியவனாக, வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார் என்று சாட்சி கூறியவனாக, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவிடத்திலே அவனுடைய அன்பையும் மன்னிப்பையும் அவனுடைய உண்மையான பயத்தையும் வேண்டியவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது பாவங்களை மன்னிப்பானாக, நமது பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹுவை உண்மையாக பயந்து கொண்ட தனிமையிலும் சபைகளிலும் தனி வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் அல்லாஹுடைய தக்குவாவை முன்னிறுத்தி வாழ்ந்து அல்லாஹுடைய அன்பையும் மன்னிப்பையும் அருளையும் பெற்ற நல்லோர்களில் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக, ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களிடத்தில் விரும்புகின்ற அவன் நேசிக்கின்ற உயர்ந்த குணங்களில் ஒன்றுதான் இந்த அடியார்கள் எப்போதும் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து, அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அவன் என்னை கண்காணிக்கிறான், நானும் என்னுடைய செயல்களும் நான் தனிமையில் இருந்தாலும் சரி சபையில் இருந்தாலும் சரி என்னுடைய குடும்பத்தில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி எல்லா நிலைகளிலும் அல்லாஹுடைய கண் என்னை கண்காணிக்கிறது, அல்லாஹ் என்னை பார்க்கிறான், என்னுடைய செயல்களை அவன் கண்காணிக்கிறான், பதிவு செய்கிறான், ஏன் என்னுடைய உள்ளங்களில் உள்ள ரகசியங்களையும் அவன் அறிகிறான் என்று அறிந்து அந்த யக்கீனை அந்த நம்பிக்கையை மனதிலே பதிய வைத்து அதற்கேற்ப அல்லாஹுடைய கண்ணியத்தை மனதிலே பதிய வைத்து அல்லாஹுடைய அந்த உயர்வை மதிப்பை கம்பீரத்தை மனதிலே பதிய வைத்து அல்லாஹுவை பயப்படுவது தக்வா, அந்த இறை அச்சம், இது நம்முடைய உள்ளத்தில் நீங்காமல் எப்போதும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா விரும்புகிறான். சில நேரங்களிலே இந்த தக்வா மறைந்து விட்டாலும் அகன்று விட்டாலும் உண்மையில் அல்லாஹுவை பயந்தவர்கள் உடனடியாக அதற்காக அல்லாஹுவிடத்திலே வருந்தி தௌபா கேட்டு மீண்டும் அந்த தக்வாவை புதுப்பித்துக் கொள்வார்கள். இன்னல்லதீன தக்கவு இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மின ஷைத்தான் தஸக்கரு ஃபஇதாஹும் முப்ஸிரூன். யார் உண்மையில் அல்லாஹுவை அல்லாஹுவிற்காக பயந்தார்களோ ஷைத்தான் சில நேரங்களில் அவர்களை சில ஊசலாட்டங்களை கொண்டு தீண்டிவிட்டாலும் உடனே அவர்கள் சுதாரித்துக் கொள்வார்கள், உஷாராகிக் கொள்வார்கள். ஷைத்தான் தங்களை எப்படி வழிகெடுக்கிறான், இந்த சந்தேகங்களை போட்டவன் யார், இந்த ஊசலாட்டங்களை உள்ளத்திலே கொண்டு வந்தவன் யார், என்னை இங்கே இழுத்து கொண்டு வந்தவன் யார், எனக்கு இதை செய்யும்படி என்னை தூண்டியவன் யார், இந்த ஹராமை எனக்கு ஹலாலாக அலங்கரித்து காட்டியவன் யார், இந்த தப்பை செய்யும்படி இந்த தப்பின் மீது எனக்கு ஆசையை தூண்டியவன் யார், அந்த ஷைத்தான் என்பதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு உடனே அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்கி விடுவார்கள், தௌபா கேட்டு விடுவார்கள், அழுவார்கள், மீளுவார்கள், நன்மைகளை செய்து அந்த பாவங்களில் இருந்து விடுபடுவார்கள். அல்லாஹு தஆலா உண்மையான தக்வா உள்ளவர்களை இப்படி அழகாக வர்ணிக்கின்றான். சில தக்வா இருக்கும், தக்வா என்று சொல்லிக் கொள்பவர்கள் சிலர் இருப்பார்கள், மக்களின் பார்வைக்காக மட்டும் அந்த தக்வா இருக்கும், முனாஃபிக்குகளுடைய தக்வா. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த தக்வாவுடைய சிஃபத் மூமின்களுக்கு மிக முக்கியமான ஒன்று. ஈமானோடு இந்த தக்வா ஒரு சேர அப்படியே முழுமையாக கலக்கும் போதுதான், ஈமானோடு இந்த தக்வா முழுமையாக கலக்கும் போதுதான் ஈமானை கொண்டு என்ன மாற்றங்கள் வாழ்க்கையில் வர வேண்டுமோ அந்த மாற்றங்கள் வரும். ஈமானை கொண்டு எந்த ஒரு யக்கீன் உள்ளத்திலே வர வேண்டுமோ அந்த யக்கீன் வரும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு என்ன ஒரு நேர்வழி கிடைக்க வேண்டுமோ அந்த நேர்வழி ஈமானோடு தக்வா சேரும் போதுதான் வரும். தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைப். அல்லாஹு தஆலா ஈமானோடு தக்வாவை சேர்த்து சொல்கிறான். அந்த ஈமானோடு தக்வா சேரும் போது அவர்களுக்கு இந்த குர்ஆன் ஹிதாயத்து கொடுக்கும், நேர்வழி கொடுக்கும், அவர்களை நேர்வழியிலே நடத்தும் என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று நாம் தக்வா என்று பேசுகிறோம். நம்முடைய சான்றோர் சஹாபாக்கள் தாபிஈன்கள் இந்த தக்வாவை எப்படி புரிந்தார்கள், எப்படி நமக்கு இது குறித்த விளக்கங்களை கூறியிருக்கிறார்கள் என்பதை முடிந்தவரை இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்ஆவிலே நாம் பார்ப்போம். அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த தக்வாவை குறித்து நமக்கு ஒரு அழகிய பாடத்தை கூறுகிறார்கள். அத்தக்வா அல் கௌஃபு மினல் ஜலீல் வல் அமலு பித்தன்ஸீல் வல் கனாஅது பில் கலீல் வல் இஸ்திஆதாது லியௌமிர் ரஹீல். தக்வா எது தெரியுமா? கம்பீரத்திற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவை பயப்படுவது, அல்லாஹுவை அவனை பயப்படுவது. எப்படி? அவனுடைய தண்டனையை பயப்படுவது. நான் இந்த தவறை செய்தால் அவன் என்னை தண்டிப்பான் என்ற பயம். அவன் என்னுடைய எஜமானன், அவனுக்கு மாறு செய்யும் போது அவன் என்னை கோபித்துக் கொள்வான் என்று பயப்படுவது. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுடைய தண்டனை பயப்பட வேண்டும், அதுபோன்று அல்லாஹுடைய கோபத்தையும் பயப்பட வேண்டும். அல்லாஹுடைய கோபம் அவனுடைய தண்டனைகளில் மிகப்பெரிய தண்டனை. அல்லாஹுடைய கோபம் அல்லாஹுடைய தண்டனைகளில் மிகப்பெரிய கோபம். நரக நெருப்பு பாவியை சுட்டரிக்கும் போது, நரக நெருப்பு பாவியை சுட்டரிக்கும் போது இன்னும் நரகத்தில் உண்டான என்னென்ன வகை வகையான வேதனைகள் அந்த பாவிகளை வேதனை கொடுக்கும் போது, அந்த பாவிகளுக்கு என்ன வலி வேதனை ஏற்படுமோ அதை விட பயங்கரமானது. அல்லாஹ் அந்த பாவிகளின் மீது கோபமாக இருக்கிறான் என்பது. அல்லாஹுடைய கோபம் மிக பயங்கரமானது. சகோதரர்களே, அந்த பயம் நமக்கு வர வேண்டும், அல்லாஹுடைய கோபத்தின் பயம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபிமார்களும் எப்படி பயந்தார்கள், அல்லாஹுவை அவனுடைய கோபத்தை பயந்தார்கள், அவனுடைய வெறுப்பை பயந்தார்கள். அதுபோன்று அல்லாஹுடைய தண்டனை. உலகத்திலும் அல்லாஹுடைய தண்டனையை தாங்கிக் கொள்ள முடியாது. உலகத்தில் தண்டனை மௌத்தோடு முடிந்து விடலாம், ஆனால் மறுமையின் தண்டனையோ வல அஸாபுல் ஆகிரத்தி அஷத்து வ அபகா, மறுமையின் தண்டனை மிக கடினமானது, எப்போதும் நீடித்திருக்கக்கூடியது. ஆகவே தக்வாவுடைய முதல் அந்த நிலை அடியானுடைய உள்ளத்திலே ஹவுஃப், அல்லாஹுவை பற்றி அந்த கம்பீரமான கண்ணியத்திற்குரிய அந்த அதிபதியை பற்றிய பயம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக வல் அமலு பித்தன்ஸீல், அல்லாஹ் இறக்கிய வேதத்தின்படி அமல் இருக்க வேண்டும். குர்ஆன் அவனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும், அவனுடைய வியாபாரத்திலே, அவனுடைய தொழில் துறையிலே, அவனுடைய குடும்ப வாழ்க்கையில், அவனுடைய சமூக வாழ்க்கையில், அவனுடைய சொல்லில் செயலில் குர்ஆன் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, இங்கே ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்றால் எப்படி வரும், அதோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, என்ன தொடர்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம்? இந்த முஸ்லிம் சமுதாயத்திலே ஒரு கூட்டம் இறந்தவர்களுக்காக மட்டும் என்று குர்ஆனை வைத்திருக்கிறது, சில விசேஷங்களுக்காக மட்டும் என்று வைத்திருக்கிறார்கள், சிலர் காலை மாலை அவுராதுகள் ஓதுவதற்காக மட்டும் வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இவற்றிலே சில பிதாத்துகள் அனாச்சாரங்கள் சில நன்மைகளாக மட்டும் இருக்கும். அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு மூமினுக்கு குர்ஆனோடு உள்ள தொடர்பு முதலாவதாக, நான் அல்லாஹுவின் வேதத்தை அதில் உள்ள அனைத்தையும் நம்பிக்கை கொள்கிறேன், அதில் உள்ள ஹலாலை ஹலாலாக ஏற்றுக்கொள்கிறேன், அதில் உள்ள ஹராமை ஹராமாக ஏற்றுக்கொள்கிறேன், அல்லாஹ் கட்டளையிட்ட ஃபர்துகளை செய்வேன், அல்லாஹ் தடுத்த பாவங்களை விட்டு நான் விலகிக் கொள்வேன். இது குர்ஆனோடு ஒரு மூமினுக்கு இருக்கக்கூடிய முதல் தொடர்பு. பிறகு அந்த குர்ஆனை கற்றுக்கொள்வது, ஓத கற்றுக்கொள்வது, அதனுடைய பொருளை கற்றுக்கொள்வது, ஒவ்வொரு நாளும் அந்த குர்ஆனில் இருந்து நேர்வழியை தேடி அதை ஓதுவது, அதில் உள்ள வசனங்களை சிந்திப்பது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது அல் அமலு பித்தன்ஸீல். எங்களுக்கு குர்ஆன் இருக்கிறது, குர்ஆன் பெரிய வேதம் என்று பெருமை பேசுவதல்ல குர்ஆனை கொண்டு அமல் செய்வது என்பது. ஒவ்வொரு நாளும் அந்த குர்ஆனோடு தொடர்பு இருக்க வேண்டும், தொழுகையில் ஓதப்படுகின்ற வசனங்களை சிந்திக்க வேண்டும். தொழுது முடித்ததற்கு பிறகு நான் தொழுகையில் ஓதிய வசனங்கள் எனக்கு என்ன வாழ்க்கை பாடத்தை கற்பிக்கிறது என்ற சிந்தனை இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா கேட்கிறான், அஃபலா யதத்தபரூனல் குர்ஆன், குர்ஆனை இவர்கள் சிந்திக்க வேண்டாமா என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, தொழுகையிலே நாம் ஓதுகிற குர்ஆனை அந்த வசனங்களை சிந்திக்கவில்லை என்றால் அந்த தொழுகை நமக்கு என்ன பலனை கொடுக்கும்? அடுத்து கேட்க சொல்கிறார்கள் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், வல் கனாஅது பில் கலீல், இந்த உலக வாழ்க்கையில் எது நம்முடைய கையில் இருக்கிறதோ அது குறைவாக இருந்தாலும் சரி, வல் கனாஅது பில் கலீல், குறைவானதை கொண்டு மன திருப்தி பெறுவது, இது மிகப்பெரிய ஒரு சோதனையான ஒன்று, மிகப்பெரிய சோதனையான ஒன்று. யார் மன திருப்தி கொடுக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு இந்த உலகம் விசாலமாக இருக்கும். யார் இந்த உலகத்தில் மன திருப்தி கொடுக்கப்பட்டார்களோ, தன்னிடத்தில் உள்ளது பெரிதாக இருக்க வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ், பெருமையின் அடிப்படையில் அல்ல, அல்லாஹ் எனக்கு கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ். பிறருடைய சொத்து, பிறருடைய செல்வம், ولا تتمنوا ما فضل الله بعضكم فوق بعض, உங்களில் சிலரை சிலரை விட அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருப்பது, அதை பார்த்து நீங்கள் ஆசைப்படாதீர்கள், ஏங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்டிப்பாக உலகத்தில் ஏழை இருப்பார், ஏழையில் பரம ஏழை இருப்பார், மிகப்பெரிய வறுமையில் உள்ளவர் இருப்பார், செல்வந்தர் என்றால் நடுத்தர செல்வந்தர், அதற்கு 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 மேல் என்று இப்படியாக படித்தரங்கள் உலகத்திலே கண்டிப்பாக இருக்கும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒருவர் மற்றவரிடத்தில் உள்ளதை பார்த்து ஆசைப்பட வேண்டாம், ஏங்க வேண்டாம். வஸ்அலுல்லாஹ மின் ஃபத்லிஹி, உங்களுக்கு எது தேவையோ அதை அல்லாஹ்விடம் நீங்கள் நேரடியாக கேளுங்கள். ஒருவரிடத்தில் இருப்பதை பார்த்து அது எனக்கு வேண்டும் என்று கேட்காதீர்கள், உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். சகோதரர்களே, சஹாபாக்கள் படித்துக் கொண்ட பாடம் இது. பொதுவாக சஹாபாக்களை பற்றி சொல்லப்படும், அவர்களிடத்தில் ஒரு குணம் இருந்தது, அது இன்று நம்மிடத்திலே இருப்பதில்லை. அவர்கள் உலக விஷயத்தில் போதும் என்ற திருப்தி உள்ளவர்களாக இருந்தார்கள், மார்க்க விஷயத்தில் இன்னும் அதிகம், இன்னும் அதிகம், இன்னும் அதிகம், நான் குறைவோடு இருக்கிறேன், நான் செய்தது பத்தாவது, எனக்கு போதாது, இன்னும் அதிகம் செய்ய வேண்டும், இன்னும் ஓத வேண்டும். தொழுகை, நோன்பு, ஜகாத், குர்ஆன், திக்ர், ஹஜ் என்று வணக்க வழிபாடுகளை நான் இன்னும் அதிகம் அதிகம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம், மறுமையின் விஷயத்திலே அதிகம் என்ற ஆர்வம், துன்யாவின் விஷயத்திலே போதும் என்ற நிறைவு மனப்பான்மை. அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று நாம் அப்படியே தலைகீழாக இருக்கிறோம், இன்று நாம் அப்படியே தலைகீழாக இருக்கிறோம். மார்க்க விஷயங்களில் மிக குறைவான அற்பமான அமல்களை செய்துவிட்டு இது எனக்கு ரொம்ப போதும் என்று திருப்தியோடு இருக்கிறோம். துன்யாவுக்கு 8 மணி நேரம் அல்ல, 16 மணி நேரம் அல்ல, மொத்த வாழ்க்கையை செலவழித்தாலும் கூட போதாது, பத்தாது, இன்னும் 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 வேண்டும் என்று துன்யாவிலே பேராசை உடையவர்களாக இருக்கிறோம். மறுமையின் விஷயத்திலே பற்றற்றவர்களாக இது போதும், இதுவே அதிகம் என்ற மனநிலையிலே இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, மன்னிப்பானாக. சஹாபாக்களுக்கும் நமக்கும் இடையில் உண்டான மிகப்பெரிய வித்தியாசம், அவர்கள் துன்யாவின் விஷயத்தில் மனநிறைவுள்ளவர்களாக, மறுமையின் விஷயத்திலே இன்னும் இன்னும் என்று அதிக தேடல் உள்ளவர்களாக இருந்தார்கள். நாம் அப்படியே நம்மை மாற்றிக்கொண்டோம். உலக விஷயங்களில் இன்னும் அதிகம் என்ற ஆசை, ஆகிரத்துடைய விஷயங்களிலே இதுவே நான் செய்வது பெரிய விஷயம் என்பதாக நமக்கு நாமே திருப்தியை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்து சொன்னார்கள் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனுடைய தொடரில், வல் இஸ்திஆதாது லியௌமிர் ரஹீல், பயணத்திற்கான, பயணத்தின் நாளுக்காக தயாரிப்பு செய்து காத்திருப்பது. 4 விஷயங்களை சொல்கிறார்கள். 1, அல்லாஹுவை கம்பீரத்திற்குரிய அந்த அல்லாஹுவை பயப்படுவது, குர்ஆன் படி அமல் செய்வது, குறைந்ததை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது, பயண நாளுக்காக தயாரிப்போடு இருப்பது. அல்லாஹ்வின் அடியார்களே சொல்லுங்கள் பார்க்கலாம், இந்த பயண நாள் நம்மில் யாருக்கு எப்போது வரும்? இந்த பயண நாள் நம்மில் யாருக்கு எப்போது வரும்? இங்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்திக் கொள்வது எனக்கும் உங்களுக்கும் பொருத்தமாக இருக்கும். இன்று நம்முடைய தக்குவா, நம்முடைய இபாதத் எல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக மட்டும்தான் மாறி இருக்கிறதே தவிர நம்மிலே இருக்கிறதா என்றால் கேள்விக்குறியாக இருக்கிறது. சில அறிஞர்கள் உபதேசம் செய்யும் போது இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பற்றி, சில ரமதான் மாதம் வந்தவுடன், ரமதான் வந்து விட்டது, என்னோடு எந்த தொடர்பும் கொள்ளாதீர்கள், நான் குர்ஆனோடு தொடர்பு வைக்கப் போகிறேன், ஸ்டேட்டஸ் வைத்துக் கொள்வார்கள். எப்போது இப்படி உன்னை நீ செய்தாயோ, நீ முகஸ்துதிக்கு ஆளாகிவிட்டாய், முகஸ்துதிக்கு ஆளாகிவிட்டாய், பிறருக்கு உன்னுடைய எண்ணத்தை நீ காட்டிக் கொள்கிறாய். இப்படியாக நிறைய விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இருக்கும் ஒரு கபருடைய படம், அல்லது ஒரு கபரு குழியுடைய படம், இது வைப்பது தவறா சரியா, அதை பற்றி இப்போது பேசவில்லை. நாம் நம்முடைய தக்குவாவை, நம்முடைய மறுமை நினைவை, மரண நினைவை ஏதோடு மட்டும் நிறுத்தி வைத்துக் கொள்கிறோம்? இது போன்ற வெளிரங்கமான சில வெளிப்பாடுகளை கொண்டு மட்டும் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸிலே உள்ளது அதுவே உண்மையில் உள்ளத்திலும் இருக்குமேயானால், அது உண்மையில் தன்னை நினைவுபடுத்திக் கொள்வதற்காக இருந்து அதை கொண்டு நினைவுபடுத்திக் கொள்வாரேயானால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை அது வெறும் காட்டிக் கொள்வதற்காக, பீட்டிக் கொள்வதற்காக, பெருமை பேசுவதற்காக, உள்ளச்சம் உள்ளவர் என்று தன்னை பற்றி மக்கள் பேச வேண்டும் என்பதற்காக, அல்லது தன்னுடைய மார்க்க பற்றி மக்கள் புரிய வேண்டும் என்பதற்காக இருக்குமேயானால் அல்லாஹ்வின் அடியார்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன், முகஸ்துதிக்காக தொழுகின்ற தொழுகையாளிகளே நரகத்தில் செல்வார்கள் என்றால் இது போன்ற செயல் எவ்வளவு ஆபத்தானது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சரி, அல்லாஹ்வின் அடியார்களை, இந்த பயண நாள் இதுக்காக தயாராக இருப்பது. ஒரு மூமின் ஒவ்வொரு நாளும் மரணிக்கும் போது, இது ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது, இது என்னுடைய வாழ்வின் இறுதி நாளாக இருக்கும், அதைத்தான் நினைவூட்டுகிறது. அல்லாஹும் பிஸ்மிக்க அமூத்து வஹியா, காலையில் எழும்போது அல்லாஹ் எனக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்தான், இன்று நான் வாழ்வது இதுதான் என்னுடைய வாழ்க்கை, அடுத்த நாள் நான் தூங்கி எழுந்தால்தான், நான் இரவு வரை கடந்தால்தான். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு தங்களுடைய மாணவர்களில் ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய உபதேசம், மாணவனே, நீ மாலையில் இருந்தால் காலையை எதிர்பார்த்து அமலை தள்ளி போடாதே, நீ காலையில் இருந்தால் மாலையை எதிர்பார்த்து அமலை தள்ளி போடாதே. உலக விஷயங்களில் நாம் எதையும் தள்ளி போடுவது இல்லை, ஆனால் மறுமை விஷயங்களிலே சதக்கா கொடுப்பது, நன்மை செய்வது,
இப்படியாக எத்தனை நன்மையான விஷயங்களை காலையில் மாலையில் செய்யலாம் என்று எண்ணிக்கொள்கிறோம், மாலையிலே காலையில் செய்யலாம் என்று எண்ணிக்கொள்கிறோம், இன்று நாளை நாளை மறுநாள் இப்படியாக தள்ளி போட்டுக் கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் சஹாபாக்களுடைய அமல். ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி, அல்லது அவர்களுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரை பற்றி வருகிறது ரழியல்லாஹு அன்ஹுமா. அவர்கள் மறுமைக்காக இபாதத்துகளிலே இறங்கிவிட்டால் பெரிய செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் மறுமையினுடைய அமல்களிலே இறங்கிவிட்டால் பார்ப்பவர்களுக்கு இவருக்கு என்ன உலகமே இல்லையோ, உலக தேவையோ இல்லையோ என்பதை போன்று மறுமையின் இபாதத்திலே இருப்பார். உலக தேவையிலே அவர் இறங்கிவிட்டார் என்றால் தன்னுடைய வியாபாரம் தொழில் துறைகளை நிர்வகிப்பதிலே அந்த நேரத்தில் அந்த தொழில் துறையில் எவ்வளவு கவனமாக இருப்பார் என்றால் இவர் மறுமையை நினைக்க மாட்டாரோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு இன்று இந்த ஒரு சமநிலை நம்மிடத்தில் இருப்பதில்லை. துன்யாவுடைய வேலையை செய்யும் போது மறுமையை காரணம் கூறி துன்யாவுடைய வேலையை அரைகுறையாக செய்வது, மறுமையினுடைய இபாதத்திலே வரும் பொழுது அந்த அரைகுறை துன்யாவை நினைத்துக் கொண்டிருப்பது. எதை செய்கிறோமோ அதில் நம்முடைய கவனம் சரியாக இருக்க வேண்டும் என்பது சஹாபாக்களுடைய இந்த அமலில் இருந்து நாம் படித்துக் கொள்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மையான தக்வாவுக்கு விளக்கம் சொன்னார்கள், வல் இஸ்திஆதாது லியௌமிர் ரஹீல், அந்த பயண நாளுக்காக தயாரிப்பிலே இருப்பது. இன்று மலக்குல் மௌத் இப்போது வந்தால் கூட அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய பாவங்களுக்கான தௌபா நம்மிடத்தில் இருக்கிறதா, தவறிவிட்ட ஃபரலான கடமைகளை அதற்கு நாம் சரி செய்து ஈடுகட்டி இருக்கிறோமா, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நம்முடைய அந்த அமல்களை சரி செய்து பாவங்கள் செய்திருந்தால் அதற்கான தௌபா செய்திருப்பது, அது போன்ற அடியார்களுடைய ஹக்குகள் நம்மிடத்திலே இருக்குமே ஆனால் அது மிக முக்கியமான ஒன்று சகோதரர்கள். அடியார்களுடைய ஹக்குகள் நம்மிடத்திலே இருக்குமே ஆனால் அந்த ஹக்குகளை நிறைவேற்றி இருக்க வேண்டும், அல்லது அதற்குரிய வசியத்து செய்திருக்க வேண்டும். சிலருக்கு கடன் வாங்குவது என்றால் அது ஒரு தனி அலாதி பிரியம். கடன் வாங்குவது என்றால் அது ஒரு தனி அலாதி பிரியம். இங்கே வாங்குவார்கள், அங்கே வாங்குவார்கள், வாங்கிக் கொண்டே இருப்பார்கள். சரி, அது ஒரு பக்கம். இப்படி வாங்குகிறார்களே, சாட்சி வைத்து வாங்கினார்களா, எழுதி கொடுத்து வாங்கினார்களா, தன்னுடைய கடன்கள் அடைக்கப்படுவதற்கு போதுமான அளவு உண்டான சொத்து இருக்கிறதா? அப்படி சொத்து இருந்தால், என் மீது இன்னார் இன்னாருக்கு கடன் இருக்கிறது, நான் இறந்து விட்டால் அவர்களுடைய கடன்களை என்னுடைய இந்த சொத்திலிருந்து நிறைவேற்றி விடுங்கள் என்று ஏதாவது குடும்பத்தார்களுக்கு வசியத்து செய்திருக்கிறார்களா என்றால் ஒன்றுமே இருப்பதில்லை. எங்க அத்தா வாங்கினார்னு சொல்றீங்க, என்ன சாட்சி இருக்கு? இப்ப மட்டும் சாட்சி. எங்க அத்தா வாங்கினார்னு சொல்றீங்க, என்ன எழுதி கொடுத்திருக்கிறார்? எத்தனை பிள்ளைகளை பார்க்கிறோம், அந்த தங்களுடைய தந்தை வாங்கிய கடன்களை மறுக்கக்கூடியவர்கள், அல்லது அந்த கடன்களை கொடுப்பதிலே நிறைவேற்றுவதிலே காலதாமதம், வீணான காலதாமதம், அர்த்தமற்ற காலதாமதம், வசதி இருந்தும் கொடுப்பதற்குண்டான தாக்கத்திருந்தும் கொடுக்கலாம், பொறுமையா கொடுக்கலாம், என்ன அவசரம் இருக்கு? அல்லாஹ்வின் அடியார்களே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மையத்தை இறந்து விட்டால், ஒரு மனிதர் இறந்து விட்டால், முதலாவதாக அவருடைய கஃபன் செலவுகள் அவருடைய அந்த சொத்திலிருந்து எடுக்க வேண்டும். அவருடைய கஃபன் கஃபன் அந்த அவருடைய சொத்திலிருந்து எடுக்க வேண்டும், கஃபன் தஃபனுக்குண்டான செலவுகள். இரண்டாவது, அவருடைய கடன்கள் முதலாவதாக அவருடைய சொத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டும். மூன்றாவது, அவர் செய்த வசியத்துகள், இன்னாருக்கு இன்ன செல்வத்தை தர்மமாக கொடுங்கள், இன்னாருக்கு இவ்வளவு தர்மமாக கொடுங்கள் என்று தன்னுடைய சொத்தில் மூன்றில் ஒன்றை அவர் வசியத்து செய்திருந்தால் அந்த வசியத்து நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் மிஞ்சி இருக்கக்கூடியது வாரிசுகளுக்கு உண்டான சொத்து. அதற்கு பிறகு மிஞ்சி இருந்தால் வாரிசுகளுக்கு உண்டான சொத்து. இன்று சமுதாயம் என்ன செய்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். முதலிலே போடு பங்கு, அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். அவருக்கு கொடுக்கணுமே, இவருக்கு கொடுக்கணுமே, நம்ம முதல்ல பிரிக்கிறத பிரிச்சுப்போம், அதுக்கப்புறமா அந்த கடனை யார் கொடுக்கிறா, இந்த கடனை யார் கொடுக்கிறா என்று அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். அல்லாஹ்வின் அடியார்களே, சரி, அந்த அதை பற்றி இன்னொரு தலைப்பிலே பார்த்துக் கொள்ளலாம். இந்த மறுமைக்கான தயாரிப்பிலே அல்லாஹ்வுடைய ஹக்குகளை நாம் கவனத்தில் வைப்பது போன்று அடியார்களுடைய ஹக்குகளை நிறைவேற்றி இருக்க வேண்டும். தாய் தந்தைக்கு நாம் நோவினை செய்திருந்தால் அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். உற்றார் உறவினர்களுக்கு நாம் ஏதாவது தவறு செய்திருந்தால் அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்படியாக மரணத்திற்குண்டான பயண நாளுக்கான தயாரிப்பிலே இருப்பது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தக்வாவை பற்றி சொல்லும்போது அல்லாஹு தஆலா 102வது வசனம் சூரா அல் இம்ரானிலே கூறுகிறான் அல்லவா, இத்தகுல்லாஹ ஹக்க துகாதி, அல்லாஹுவை நீங்கள் எப்படி பயப்பட வேண்டுமோ அந்த உரிய முறையில் பயந்து கொள்ளுங்கள் என்று அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். ஐயுதா ஃபலா யுஸா, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு கீழ்படிந்து நடக்க வேண்டும், அவனுக்கு மாறு செய்யக்கூடாது. வயுத்கர் ஃபலா யுன்ஸா, அவனை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவனை மறந்து விடக் கூடாது. வயுஷ்கர், அவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும், ஃபலா யுக்ஃபர், நன்றி கேட்டுத்தனமாக நடக்க கூடாது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களில் கல்வி ஞானமுள்ள மிகப்பெரிய முக்கியமான தோழர். அவர்கள் இந்த தக்வாவை எந்த கோணத்திலே பார்க்கிறார்கள்? ஐயுதா, அல்லாஹ்வுக்கு அடியார்கள் கீழ்படிந்து நடக்க வேண்டும். ஃபலா யுஸா, அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதிலும் அல்லாஹ் தடுத்த பாவங்களை விட்டு விலகுவதிலும் ரப்புக்கு கீழ்படிந்து நடக்க வேண்டும். எந்த வகையிலும் மஅசியத், அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடாது. அவனுடைய கட்டளைகளை விடுவது கொண்டோ அவன் தடுத்த பாவங்களை செய்வது கொண்டோ அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தொழுகை ஒரு திக்ர், நோன்பு ஒரு திக்ர், காலை மாலை செய்ய வேண்டிய திக்ர்கள், குர்ஆன் ஓதுவது அல்லாஹ்வுடைய திக்ர். இப்படியாக அடியான் அல்லாஹ்வுடைய நினைவில் அவனுடைய உள்ளத்தை, அவனுடைய நாவை, அவனுடைய உடலை பசுமையாக வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். வயுஷ்கர், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிஅமத், அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய நிஅமத். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு நொடி நமக்கு இப்போது கிடைக்கிறதா? இது அல்லாஹ்வுடைய பெரிய நிஅமத். அல்ஹம்துலில்லாஹ், வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொன்றும் நிஅமத். ஏன் சில நேரங்களிலே நாம் எதை தீமையாக, நமக்கு சிரமமாக நினைக்கிறோமோ, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தி பொறுமையாக இருந்து அல்லாஹுவை நினைப்பதன் மூலமாக அதையும் நாம் நமக்கு நன்மையாக மாற்றலாம். காய்ச்சல் ஏற்பட்டு விடுகிறது, நோய் ஏற்படுகிறது, அல்லது மழை வெள்ளம் போன்ற சோதனைகள் ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் அடியான் பொறுமையாக இருந்து, சபராக இருந்து, அல்லாஹுவை குறை கூறாமல், இன்று இறை மறுப்பாளர்களும் சிலை வணங்கிகளும் இணை வைப்பாளர்களும் இது போன்று பேரிடர்கள் ஏற்படும் பொழுது என்ன வார்த்தைகளை பேசுகிறார்கள்? தெய்வம் எங்களை கண்டித்து விட்டது, இது இயற்கை சீற்றங்களால் நாங்கள் சீரழிந்து விட்டோம், கடவுள் எங்களை கைவிட்டு விட்டார், எப்படியெல்லாம் வார்த்தைகளை பேசுகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, தவறான நம்பிக்கை, சிலை வணக்கம், இதைத்தான் அவர்களுக்கு கொடுக்கும். ஒரு மூமின், அல்லாஹ்வை யக்கீன் கொண்டவன், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சொத்து எல்லாம் இது போன்ற பேரிடர்களில் அழிந்து விட்டாலும் கூட அல்லாஹ் என்னை காப்பாற்றுவன், அல்லாஹ் எனக்கு இருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இருக்கிறான், அல்லாஹ் துணை இருக்கிறான், நான் பொறுமையாக இருப்பேன். கொடுத்ததும் அல்லாஹ்விற்குரியது, எடுத்ததும் அல்லாஹ்விற்குரியது. சபராக இருக்கும்போது சகோதரர்களே, நன்மை செய்வதால் கிடைக்கின்ற நன்மைகளை விட இந்த சோதனையில் அடியான் பொறுமையாக இருக்கும் போது மிகப்பெரிய நன்மை சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா அவனுக்கு கேள்வி கணக்கில்லாமல் கொடுத்து விடுகின்றான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நன்றி கெட்டத்தனமாக நடந்துவிடக் கூடாது. இது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தக்வாவுக்கு சொல்லக்கூடிய விளக்கம். மேலும் பல சஹாபாக்களுடைய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த ஜும்மாக்களிலே பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த உண்மையான தக்வாவை, எந்த தக்வாவை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு போதித்து சென்றார்களோ அந்த உயர்ந்த தக்வாவை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா நசீபாக்குவானாக. அல்லாஹுடைய அன்பை பெற்று, அருளை பெற்று, அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்று நன்மக்களில் என்னையும் உங்களையும் நம்முடைய பெற்றோரையும் குடும்பத்தார்களையும் உலக முஸ்லீம்கள் மூமின்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.